சீன வானொலி நிலையம். அடுத்து இடம்பெறுவது 2013 புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி.
Happy
New Year!
புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். அன்புள்ள நேயர்களை அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயா.
நான் சிவகாமி.
நான் சரஸ்வதி. இன்று 2013 ஆண்டு ஜனவரி 2 நாள், அதாவது ஆங்கில புத்தாண்டின் 2 நாளாகும். 2012 ஆண்டு போய் ஆகிவிட்டது. கடந்த ஆண்டில் நானும் தெம்மொழியும் தமிழ் பிரிவின் கடித பணிக்குழுவின் தொடர்புடைய பணிகளை பொறுப்பேற்கின்றோம். நேயர்களுக்கான தொடர்பு பணியில் ஈடுபட்ட பிறகு வானஞ்சல், மின்னஞ்சல், தொலைபேசி முதலியவற்றின் மூலம் நேயர் நண்பர்களுடன் தொடர்பு கொள்ளலாம். இதன் மூலம் நேயர் நண்பர்களின் கருத்து, ஆலோசனை, விருப்பம், முன்மொழிவு உள்ளிட்டவற்றை நான் நேரடியாகவும் தெளிவாகவும் புரிந்து கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர் நண்பர்கள் தெரிவித்த கருத்துக்கள் தமிழ் பிரிவின் பணிக்கு முக்கியமானவை. இக்கருத்துக்களும் ஆலோசனைகளும் கிட்டத்தால் தமிழ் பிரிவின் தொடர்புடைய பணியாளர்களிடம் உடனடியாக ஒப்படைக்கப்பட்டன. தற்போது அனுதோறும் சுமார் 400,000 கடிதங்கள் மற்றும் மின்னஞ்சங்கள் தமிழ் பிரிவுக்கு கிடைத்துள்ளன. இப்படி என்றால் இப்பணி எனக்கு மிகவும் ஈர்ப்பு மற்றும் அறைகூவல் கொண்ட பணியாகும். தெம்மொழி முதலிய சக பணிகளின் உதவியுடன் இணைந்து இப்பணியை தடையின்றி நான் கையாளலாம். கடித பணியின் மூலம் நெய்யார் நண்பர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது தமிழ் மொழி என் வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு பகுதியாக விளங்குகின்றது. இனிமேல் தமிழ் ஒருபரப்பில் லட்சியத்தில் நான் இயந்திர அளவில் ஈடுபடுவேன். நன்றி.
வணக்கம் நேயர் நண்பர்களே, நான் தெம்மொழி. முதலில் உங்களுக்காக புத்தாண்டு நான் வாடுக்கு. கடந்த ஆண்டில் நான் சரஸ்வதி அவருடன் இணைந்து நேயர் தொடர்பு பணிக்கு பொறுப்பேற்றேன். எங்கள் பணிக்கான உங்கள் நீண்ட ஆதரவுக்கு மிக்க நன்றி. இவ்வாண்டில் ஜெயாவும் சிவகாமியும் நேயர் தொடர்பு பணிக்கு பொறுப்பேறுகிறார்கள். நீங்கள் தொடர்ந்து அவருக்காக ஆதரவு அறியுங்கள்.
ஆண்டு முதல் ஜெயா வாகிய நானும் சிவகாமியும் இருவரும் தமிழ் பிரிவின் தொடர்பு பணி குழுவாக செயல்படுகிறோம். எங்களை பார்த்திராவிட்டாலும் எங்கள் பெயர் மற்றும் சில தகவல்களை நேயர்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். நான் நேருக்கு நேர நிகழ்ச்சிக்கு பொறுப்பேற்று அறிவித்து வருகிறேன்.
நான் சீனா இசை கலைஞர்களின் இதய ஒளி நிகழ்ச்சியை தொகுத்து அணிந்து வருகிறேன். நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தானே?
கடந்த ஆண்டில் சில நேயர்களுடன் தொடர்பு கொண்டுள்ளேன். இந்த ஆண்டு யாராவது நேருக்கு நேர நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் வானஞ்சல், மின்னஞ்சல் அல்லது தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு சொல்லலாம்.
சரி, உங்களுக்கு பிரித சீனாவின் புகழ்பெற்ற பாடகர்கள் அல்லது பாடகர்கள் யார் என்று என்னிடம் கூறுங்கள். அவர்களது பாடல்களை திரட்டி அறிமுகப்படுத்தி உங்களின் கோரிக்கையை நிறைவு செய்ய பாடுபடுவேன்.
புத்தாண்டில் நேயர்களுடன் அதிகமாகவும் நேரடியாகவும் தொடர்பு கொள்ளவிருக்கிறோம். முதலில் நீங்கள் நீண்ட காலமாக தமிழ் பிரிவோடு தொடர்பு கொண்டு வருவதற்கும் அடித்து வரும் எல்லா ஆதரவுகளுக்கும் உதவிகளுக்கும் நன்றிகளை தெரிவிக்கிறோம்.
மேலும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து தமிழ் பிரிவின் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்து அந்நிகழ்ச்சிகளை பற்றிய கருத்து கடிதங்களை மேலதிகமாக எழுதி அனுப்ப கேட்டு கொள்கின்றோம். தொடரப்பில் இன்றும் நிலை நிறுப்போம்.
சீன வானொலி தமிழ் பிரிவு நிறுவப்பட்ட 50th பொன் விழா ஆண்டில் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம்.
அதை முன்னிட்டு தமிழ் பிரிவு நடத்தும் சிறப்பு நடவடிக்கைகளில் அனைவரும் ஆக்கப்பூர்வமாக கலந்து கொண்டு சிறந்த பரிசு பொருட்களையும் நினைவு பொருட்களையும் பெற வேண்டும் என விரும்புகின்றோம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீன வானொலி நிலையத்தின் தமிழ் ஒளிபரப்பாகும்.
எமது நிகழ்ச்சிகள் பற்றி மேலும் அறிய விரும்பினால் www.cri.cn என்னும் இணையதளத்தை பயன்படுத்தலாம். இதில் இடம்பெறும் எண்ணற்ற செய்திகள், சிந்தைக்கு விருந்து படைக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றின் மூலம் நீங்கள் பயன்பெற முடியும் என்று நம்புகின்றோம்.
இனி புத்தாண்டில் எமது நேயர்களில் சிலரின் கருத்துக்கள்.
புதிய ஆண்டில் புதிய தோற்றம் முன்னேற்றம் காட்சிகள் வேண்டும். 2013 ஆண்டு வாழ்க்கையிலும் பணியிலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்ன என்ன மாற்றங்கள் நனவாக வேண்டும் என விரும்புகிறீர்கள்? உங்கள் குடும்பத்தினருக்கு தெரிவிக்க விரும்பும் வாழ்த்துக்கள் என்ன? வானொலி வழியாக குடும்பத்தினருக்கு தெரிவிக்க விரும்புகிறீர்களா?
என் பெயர் சி மல்லிகா தேவி. நான் வசிக்கும் இடம் மறைமலை நகர். என்னுடைய பணி என்றால் வீட்டில் வந்து இல்லத்தரசியாக தான் நான் இருக்கிறேன். நானும் என் குடும்பத்தாரும் உடல் நலம் நன்றாக இருக்க வேண்டும். என்னுடைய உடன் பிறந்தவர்கள், சுற்றத்தார் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய 2013 முக்கிய எண்ணம்.
எனது பெயர் ரமணன். நான் பிறந்த ஊர் மதுரை. 2013 இந்த புத்தாண்டு புதிதாக பிறக்கப் போகின்றது. அதன் மூலம் அனைவருக்கும் ஆரோக்கியமும் நல்ல வளமான வாழ்க்கையும் அமைய வேண்டும் என்று எனது குடும்பத்தாருக்கும் மற்ற அனைவருக்கும் மூலமாக இந்த செய்தியை நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.
இலங்கையில் வாழும் தமிழர்களுக்கும் உலகத்தில் அனைத்து தமிழ் மக்களுக்கும் எங்கள் கிறிஸ்துமஸ் புதுவருட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
வணக்கம். நான் ஆல்பர்ட் பெர்னாண்டோ. அமெரிக்காவில் விஸ்கான்சின் மாநிலத்தில் இருக்கிறேன். நான் இருக்கும் நகரம் வாக்கஷா. இந்த பரந்த உலகில் என் குடும்பம் என்று என்னை நான் சுருக்கி கொள்ள விரும்பவில்லை. அது சுயநலம், நண்பர்கள், உறவுகள். ஏன் நீங்கள் சீன தமிழ் வானொலி குடும்பம் என எல்லோரும் விரும்பும் எல்லா நலனும் வளமும் பெற்று இன்புற்று நோய் நொடியற்று வாழ எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கி வேண்டுகிறேன்.
ஈரத்து 13 புத்தாண்டு பிறந்துள்ளது. 2012 ஆண்டு தமிழ் பிரிவின் நிகழ்ச்சிகளில் உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி என்ன? உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் யாரு? அவருக்கு என்ன வாழ்த்துக்களையும் எதிர்பார்ப்புகளையும் தெரிவிக்க விரும்புகிறீர்கள்?
எனக்கு பிடிக்கிறது இசை நிகழ்ச்சி. இந்த தொகுப்பாளினி சிவகாமியை நன்றாக பிடிக்கும்.
பொதுவாக சீன வானொலியை பொறுத்தளவு நிறைய மாற்றங்கள் இந்த ஆண்டில் இருந்தன. அந்த வகையில் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுமே மிக முக்கியமான நிகழ்ச்சியாகவே இருந்தது. குறிப்பாக நேயர்கள் பலரும் கூறியது, திரும்ப திரும்ப கூறியது, சீன உணவு அரங்கத்தை பற்றி கூறியிருப்பார்கள். நண்பர்களும் நீங்கள் அனைவரும் அந்த உணவு அரங்கத்தை கேட்டுவிட்டு சீன உணவுகளை உங்கள் இல்லங்களிலும் நீங்கள் தயாரித்து உண்டிருப்பீர்கள். ஸோ முக்கிய நிகழ்ச்சி அது ஒன்று. காரணம், அந்த நிகழ்ச்சி சீனாவின் கலாச்சாரத்தை பேசாற்றும் நிகழ்ச்சியாக இருப்பதால் அந்த நிகழ்ச்சி நாம் இங்கு பதிவு செய்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அடுத்ததாக நாம் இங்கு சொல்ல வேண்டியது சீன பாடல் நிகழ்ச்சி. நண்பர்கள், நான் சீனா சென்று வந்த போது கூட ஓவியா அவர்கள் ஒரு சில முக்கிய பாடல்களை போட்டு காட்டினார்கள். அதாவது சீனாவில் மிகவும் புகழ்பெற்ற பாடல்கள் ஒரு சிலவற்றை கொடுத்தார்கள். அந்த பாடல்களை எல்லாம் கேட்கும்பொழுது நமது மனதை ஏதேனும் ஒன்று ஒரு 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 வகையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாகவுமே இருந்தது. ஆக அந்த பாடல்களில் ஏதோ ஒன்று இருக்கின்றது. அது நமது சீன வானொலியின் சீன பாடல் என்ற வகையில் ஒளிபரப்பாகும். சீன இசை மற்றும் சீன பாடல் இரண்டு நிகழ்ச்சி சொல்லலாம். வியாழக்கிழமைகளும் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு நிகழ்ச்சிகள். ஸோ இந்த நிகழ்ச்சி தயாரிக்கும் அந்த நண்பர்களும் நிறை மதி போன்றவர்களும் கொஞ்சம் சற்று வித்தியாசமாக தனது நிகழ்ச்சிகளை படைத்து வருகின்றார்கள். அடுத்ததாக வழங்கும் போல் நாம் சொல்லும் நிகழ்ச்சி சீனாவில் இந்து பயணம் நிகழ்ச்சி. செவ்வாய்க்கிழமைகளில் ஒளிபரப்பாகிவரும் சீனாவில் இந்து பயணம் நிகழ்ச்சி ஒவ்வொரு பகுதிகளையும் ஒவ்வொரு வாரமும் அறிமுகப்படுத்தும் பொழுது நமக்கு ஆகா இந்த இடங்களை எல்லாம் நாம் எப்பொழுது பார்ப்போம் என்ற ஒரு எண்ணத்தையும் ஏக்கத்தையும் ஏற்படுத்தும். காரணம் அந்த அளவிற்கு அந்த பகுதிகளுக்கு நம்மை கொண்டு சென்று வருவார்கள்.
நிகழ்ச்சியாக நான் கருதுவது இந்த சீன சமூக வாழ்வு மற்றும் மலைச்சுவல் நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியின் மூலம் நான் பல்வேறு ஒரு கருத்துரை நான் அறிய முடிகிறது. மற்றும் தென்மொழியவர்கள் மிகச்சிறந்தாக செய்தி வாசிக்கிறார். தென்மொழியவர்களுக்கு எனது மிக்க நன்றிகள். மற்றும் இந்த அந்த நிகழ்ச்சியின் மூலம் சீன சமூக வாழ் சீனாவுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் அதனுடைய சிறப்பு எனக்கு மிகவும் கறந்தது. மற்றும் தேன்மொழி மற்றும் சரஸ்வதி அவர்களுக்கு எனது மிக்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நேயர்கள நிகழ்ச்சியின் மூலம் நான் ஒவ்வொரு நேயர்களையும் அவர்களுடைய மன தாக்கத்தையும் மன ஓட்டத்தையும் அறிய முடிகிறது. அதன் மூலம் நான் மிகச்சிறந்த ஒரு ஒரு எழுத்தாளராக உருவாகி வருகிறேன். பல்வேறு கதைகள் கட்டுரைகள் எழுதுவதற்கு இந்த நேயக்கடிதம் மிக்க எனக்கு பலனை தருகிறது. நேயக்கடிதின் மூலம் மிகப்பெரிய பலனை பெற்றுள்ளேன் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாமி அவர்களே,
12ஆம் ஆண்டில் எல்லா நிகழ்ச்சிகளும் எனக்கு விருப்பமாக இருக்கின்றது. சீன வானொலியில் ஒளிபரப்பாகும் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டு வருகிறேன். எங்களுடைய நேயர் மன்றத்தில் கூட அனைவருக்கும் அந்த நிகழ்ச்சியை குறித்து அறிமுகம் செய்வதோடு அதை கேட்கவும் செய்து வருகிறேன். ஆகவே நேயர்கள் நிறைய பேர் அதை கேட்டு வாழ்த்துக்களும் தெரிவிப்பார்கள். விசேஷமாக குறிப்பிட வேண்டுமென்றால் எனக்கு பிடித்தமான நிகழ்ச்சி நேயர் நேரம், செய்திகள், மற்றது செய்தி தொகுப்பு, இவைகளோடு சீன உணவு அரங்கம். இப்படியாக அநேக நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்பவும் பிடித்தமான நிகழ்ச்சி. விசேஷமாக நான் அறிவிப்பாளர் என்று சொன்னால் தமிழ் அன்பன், கலையரிசி மற்றும் கலைமகள் சரஸ்வதி இவங்களெல்லாம் எனக்கு அநேக விருப்பமான நேயர்கள அறிவிப்பாளர்களாக இருக்கிறார்கள்.
அந்த ஆண்டில் பொதுவாக எல்லா நிகழ்ச்சிகளுமே எனக்கு பிடித்த நிகழ்ச்சிகள் தான். சீன கதை, அறிவியல் மற்றும் நலவாழ்வு பாதுகாப்பு, சீன உணவு அரங்கம் போன்றவை பிடித்தமானது. நல்வாழ்வு பாதுகாப்பு, சீன இசைக்கலைஞர்களின் இதய ஒளி, மலர்ச்சோலை, சீனாவில் இன்பப் பயணம், இவற்றை போன்றவற்றை அடிக்கடி நான் சில சமயங்களில் திரும்ப கூட திருப்பி திருப்பி கேட்பது உண்டு. எனக்கு கேட்க பிடிக்கும். சீன உணவு அரங்கத்தில் வரும் உணவை நான் கேட்பதோடு மட்டுமல்ல செய்து சாப்பிட்டு பார்ப்பதும் வழக்கம். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் யார் என்பது மிகவும் ஒரு சிக்கலான கேள்வி. எல்லோரையுமே பிடிக்கும், அதுதான் உண்மையும் கூட. சீன உணவரங்கத்தில் வரும் கலையரசி, தமிழ் அன்பன், இன்பப் பயணம், அறிவிப்பாளர்கள் ஈஸ்வரி, ஓவியா, தேன்மொழி, சரஸ்வதி, மக்கள் சீனம், இலக்கியா, அறிவிப்பாளர்கள் வான்மதி, நிறைமதி, விளையாட்டுச் செய்திகளில் வீரம் காட்டும் மோகன், தமிழ் பிரிவு தலைவர் கலைமகள், துணைத் தலைவர் வாணி, அவசரத்தில் யார் பேரையும் விட்டுவிட்டன என்று தெரியவில்லை, அவ்வளவு பேர்களையும் நான் என் காதார கேட்டிருக்கிறேன். அவருடைய தமிழ் எனக்கு, நான் ஒரு வேற்று நாட்டில் அயல் நாட்டில் இருப்பதால் இந்த தமிழை எனக்கு கேட்கும் பொழுது அது மிகவும் பரவசப்படுத்துகிறது. 2013ஆம் ஆண்டு தலைவர், துணைத் தலைவர் மற்றும் அனைத்து தொகுப்பாளர்கள் தொகுப்பாளினிகளுக்காகவும் அவர்கள் அனைவரின் குடும்பங்களுக்காகவும் எல்லா நலனும் வளமும் கிடைக்க வேண்டுகிறேன். சீனா குறித்த பல்வேறு புதிய தகவல்களை வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன்.
கடந்த வருடம் வந்து தமிழ் பிரிவு நான் விரும்பிய நிகழ்ச்சி என்று கேட்டால் நேயர் நேரம் நிகழ்ச்சி எனக்கு மிகவும் பிடிக்கும். காரணம் வந்து நாம் நிகழ்ச்சியை கவனமாக கேட்டால்தான் நம்ம நிகழ்ச்சிக்கு கடிதம், கருத்து கடிதம் எழுத முடியும். அது வந்து சீன வானொலியில் நம்முடைய கடிதத்தை வாசிக்கும் பொழுது அதற்கு என்ன வார்த்தை என்று சொல்வதே இல்லை, அவ்வளவு நான் மகிழ்ச்சி அடைவேன் நான். அப்புறம் பிடித்த ஒலிபரப்பாளர்கள் அப்படின்னு கேட்டா எனக்கு வந்து எல்லாரையுமே பிடிக்கும். குரல், ஒருத்தர் குரலையும் நான் வந்து கடித பிரிவுக்கு ஒரு கடிதமே அனுப்பியுள்ளேன். உங்களை பற்றி ஒரு வரி, சிவகாமி அவர்களை பற்றி ஒரு வரி, வாணி அவர்களை பற்றி ஒரு வரி, கலைமகள் அவர்களை பற்றி வரி, எல்லோரையும் குறிப்பிட்டு ஓவியா, அப்புறம் இப்ப பழைய நிகழ்ச்சி கடித பிரிவில் இருந்தார்கள் பாருங்கள், சரஸ்வதி அவங்களும், தேன்மொழி அவர்கள், இப்படி ஒவ்வொருவரையும் குறிப்பிட்டு நான் வந்து அவ்வளவரையும் அவ்வளவு நான் நேசிக்கிறேன் நான்.
ஆண்டில் தமிழ் பிரிவு நடத்திய பொது அறிவு போட்டிகளில் கலந்து கொண்டீர்களா? 2012ஆம் ஆண்டு தமிழ் பிரிவு நடத்தும் பொது அறிவு போட்டிகள் குறித்து முன்மொழிவுகள் உள்ளதா? என்ன பரிசை எதிர்பார்க்கிறீர்கள்?
புத்தமத பொது அறிவு போட்டியில் கலந்து கொண்டே எனக்கு முதல் பரிசு கிடைக்கப்பட்டது. ஆனால் சிறப்பு பரிசு கிடைக்கவில்லை, எனக்கு கொஞ்சம் வருத்தம் வைக்கிறது. அடுத்து வரும் ஐநான் போட்டியில் நான் சிறப்பு சிறந்த நேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சீனாவுக்கு கண்டிப்பாக வருவேன். உங்களை சந்திப்பேன். அந்த சீனா கிரேட் வால் என்று சொல்லக்கூடிய அந்த சீன பெருஞ்சுவை சந்திப்பேன் என்று நான் உரமாக உறுதி கொள்கிறேன். மற்றும் அந்த சீனா ஐநான் போட்டியிலும் கலந்து கொள்கிறேன். மற்றும் இந்த பொது அறிவு போட்டியிலும் கலந்து கொள்ளும் மூலம் எனக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சி தருகிறது. அந்த புத்துணர்ச்சி தருவது சீனா பொது அறிவு போட்டி. இந்த பொது அறிவு போட்டியின் மூலம் நான் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலத்தில் எங்களுக்கு ஒவ்வொரு நேயருக்கும் தாங்கள் ஒரு புகைப்படத்திலும் கூடிய அடையாளத்தை மற்றும் நேயரும் கூடிய அடையாளத்தை வழங்கினால் மிக சிறப்பாக இருக்கும். அதன் மூலம் நான் எத்தனையோ நேயர்களை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். தாங்கள் அந்த அடையாளத்தை வழங்கினால் மிக ஒரு நன்மையாக இருக்கும். வருங்காலத்தில் தாங்கள் மாதா மாதம் ஒரு போட்டியை நடத்தி சீன மாநில நேயர்களுக்கு தக்க பரிசு அளிக்க வேண்டும். மற்றும் ஒவ்வொரு வருடமும் ஒரு மிகச்சிறந்த ஒரு 4 நேயர்கள் அல்லது 5 நேயர்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சீனாவுக்கு அழைக்க வேண்டும் என்று இத்தருணத்தில் ஒரு குறிக்கோளாக ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
ஒவ்வொரு வானொலியுமே நேயர்களை உற்சாகப்படுத்துவதற்காக பொது அறிவு போட்டிகளை ஒவ்வொரு ஆண்டும் வைத்து வருகின்றன. அந்த வகையில் உலகின் பல்வேறுபட்ட வானொலிகளில் எல்லாம் முதலிடத்தில் இருக்கும் வானொலியாக சீன வானொலி உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு வகையான பொது அறிவு போட்டிகளை நடத்தி வருகின்றது. ஒவ்வொரு மொழி பிரிவும் வெவ்வேறு வகையிலும் நடத்தி வருகின்றது. அதில் தமிழ் பிரிவு என்றுமே முதலிடத்தில் இருந்து வந்துள்ளது. இதனால் வரை நாம் வருடத்திற்கு ஒரு நேயர் என்ற வகையில் நாம் போட்டியில் வெல்பவர்களை அழைத்தோம். இப்பொழுது சமீப காலமாக 2 நேயர்களை வருடத்திற்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். இது எந்த வானொலிக்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்றே கூற வேண்டும். அதே போன்று நேயர்களுக்கு வழங்கும் பரிசுகளிலும் எந்த குறையும் கூற முடியாது. காரணம், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு நானே நினைத்திருக்கின்றேன், இவர்கள் வானொலி பெற்றுக் கொடுக்கிறார்களே, இதில் கீதா டிஜிட்டல் வானொலி பெற்றுக் கொடுத்தால் இன்னும் நமது நேயர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் நன்றாக கேட்பார்களே என்று அதையும் நான் நினைத்தேன். ஆனால் சமீப காலமாக நீங்களும் அந்த கீபா டிஜிட்டல் வானொலிகளையே, அதாவது கீபா டிஜிட்டல் என்றால் வானொலி வழக்கமான வானொலி போன்று வானொலி பற்றியை திருகி அந்த வானொலி நிலையத்தை கண்டுபிடிப்பது தவிர்த்து நேரடியாக அந்த அலையெண்களை நாம் அந்த வானொலி பெட்டியில் பதிந்து நேரடியாக நாம் அந்த அலைவரிசைக்கு செல்வது, அது போன்ற ஒரு வானொலி பெட்டிகள் என்று சமீப காலமாக வரவேற்பு பெற்றுள்ளன. இது சாதாரண மக்களால் வாங்க முடியாத விலையில் தான் சர்வதேச அளவில் நாம் பார்க்க முடியும். அந்த வகையில் சமீப காலமாக வானொலி பெட்டிகளும் டிஜிட்டல் வானொலி பெட்டிகளை நீங்கள் வழங்கி வருகின்றீர்கள். அந்த வகையில் மகிழ்ச்சியானதுதான். ஸோ பரிசுகளை பொறுத்தளவும் எந்த ஒரு விமர்சனங்களையும் நாம் கூற முடியாது. என்னதான் நாம் பரிசுகளை மிக அதிகமான பரிசுகளை தேர்வு செய்து கொடுத்தாலும் மனித மனம் ஒரு வகையில் ஏக்கத்தோடு தான் இருக்கும். அந்த வகையில் ஏக்கத்தை அனைவரின் ஏக்கத்தையும் நிறைவு செய்வது என்பது இயலாத காரியம். தமிழ் பணியை செய்து கொண்டிருக்கும் அந்த பணிகள் என்றுமே சிறப்பானதாக தான் இருக்கின்றது. வருங்காலத்திலும் அது சிறப்பாக இருக்கும் என்று நம்புகின்றேன்.
நான் எதிர்பார்க்கும் பரிசுகள் முதலாவது என்னவென்றால், எல்லா போட்டிகளிலும் நான் கலந்து கொண்டிருக்கேன். அப்புறம் அந்த புகைப்படம் சேகரிப்பு போட்டியிலும் கலந்து கொண்டிருக்கிறேன். மற்ற அந்த சிறப்பு நிகழ்ச்சி ஒரு போட்டி ஒன்று வைத்திருந்தீர்கள், அந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருந்தேன். கடந்த வருடம் முதல் எனக்கு அந்த பரிசுகள் வருவது இல்லை. ஆனால் இந்த கவர்ந்திருக்கும் ஐநான் என்ற போட்டியில நாங்கள் அநேக விடைத்தாள்கள் அனுப்பியிருந்தோம். அதை வானொலி ஊடாக எனக்கு சிறப்பு பரிசு இருக்கிறது என்று சொல்லியும், நேருக்கான பரிசு இருக்கிறது என்று சொல்லியும் அதன் ஊடாக வானொலி ஊடாக அறிந்தேன். ஆனால் அதற்கான பரிசும் வரவில்லை. சிறப்பு நேயர் என்று சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருந்தது, அதற்குரிய பரிசும் சான்றிதழ்களும் வரவில்லை. மேலும் அதற்கு முதலாவது இருந்த போட்டியில் எங்களுக்கு பங்கு பெற முடியாமல் போய்விட்டது. காரணம் என்னவென்றால், அது இணையதளத்தில் இருந்ததினால் எங்களுக்கு இணையதள வசதி இல்லை. இணையதள வசதி இல்லாத காரணத்தினால் எங்களுக்கு அந்த போட்டியிலே கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதுக்கு ஒரு வசதியை நீங்கள் செய்து தருவீர்கள் என்றால், இணையதள வசதியை, அதாவது ஒரு கம்ப்யூட்டர் அது ஒன்று இருந்தால் எங்களுக்கு நல்லோம். மேலும் ஒரு சிறிய ஹேண்ட்போன் இருந்தால் நாங்கள் உங்களோடு அடிக்கடி தொடர்பு கொள்ளவும் லேசாக இருக்கும்.
கடந்த வருடம் நான் 2012 நான் பொது அறிவு போட்டியில் கலந்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு முந்தையும் நான் கலந்திருக்கிறேன். நிறைய பரிசுகளும் வாங்கியிருக்கிறேன். நான் பொது அறிவு போட்டி என்றவுடன் நான் வந்து கடிதம், அதாவது விடைத்தாள் அனுப்புவேன். எனக்கு வந்து இந்த வருடம் பொது அறிவு போட்டியில் எனக்கு பரிசு கிடைக்கவில்லை. ஏனென்றால் இணையதளத்தில் போட்டி வைத்துள்ளார்கள் கடந்த வருடம், அதில் எனக்கு பரிசு கிடைக்கவில்லை. ஆனால் வந்து போட்டியில் நான் கண்டிப்பாக தொடர்ந்து கலந்து கொண்டே இருப்பேன்.
பொதுவெறு போட்டி என்று சொல்லும் போது நான் ஒரே ஒரு விண்ணப்பம் உங்களிடம் வைக்க வேண்டும். கேள்விகளை கூறும் பொழுது நிறுத்தி கூறினால் என்னை போன்ற நேயர்கள், அதாவது வானொலி மட்டுமே கேட்கும் நேயர்கள் கேள்விகளை எழுதுவதற்கு வசதியாக இருக்கும் என்பது என்னுடைய ஒரு சிறு எண்ணம்.
திபெத் மரபு வழி பௌத்த துறவியர் மடாலயங்கள் பற்றிய இணையதள பொது அறிவு போட்டி நடந்தபோது தொடர்ந்து 3 மாதங்கள் நான் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் இருந்தேன். அதனால் என்னால் அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் கவர்ந்திழுக்கும் ஹெய்னான் பொது அறிவு போட்டியில் கலந்து கொண்டு மின்னஞ்சல், மண்ணஞ்சல் மற்றும் சீன இணையதளம் மூலம் அதிக அளவில் அனுப்பி பங்கேற்றுள்ளேன். 2013 ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு, தமிழ் பிரிவு நடத்தும் பொது அறிவு போட்டிகள் குறித்து முன்மொழிவுகள் என்று நீங்கள் கேட்கிறதால், சீனாவில் பாரம்பரிய கிராமங்கள் குறித்த பொது அறிவு போட்டியாக இருந்தால் எங்களுக்கு சீன கிராமங்கள் குறித்த புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும். சீனாவில் சுமார் 610,000 மேற்பட்ட கிராமங்கள் இருக்கின்றன. இதில் பாரம்பரிய கிராமங்கள் மற்றும் அரசு ஏற்படுத்தியுள்ள செயற்கை கிராமங்கள் குறித்து அமைந்தால் நன்றாக இருக்கும். குறிப்பாக பெய்ஜிங் அருகேயுள்ள நிங்ஸியா, யாங்ஜுங் எனப்படும் குகைகளையே வீடாக்கி வாழும் மலைக்கிராம மக்கள் குறித்த பொது அறிவு தகவல் போட்டியாக இருந்தால் நன்றாக இருக்கும். நீங்கள் பரிசு என்று எனக்கு கேட்டால் சிறப்பு பரிசு தான் நான் விரும்புவேன்.
உங்களை பொறுத்தவரை எது சிறப்பு பரிசு?
சிறப்பு பரிசு நீங்கள் என்னை உங்களுடைய அழைப்பின் பேரில் சீனாவுக்கு அழைத்ததுதான் சிறப்பு பரிசு.
நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது சீன வானொலி நிலையத்தின் தமிழ் ஒளிபரப்பாகும். எமது நிகழ்ச்சிகள் பற்றி மேலும் அறிய விரும்பினால் tamil.cri.cn என்னும் இணையதளத்தை பயன்படுத்தலாம். இதில் இடம்பெறும் எண்ணற்ற செய்திகள், சிந்தைக்கு விருந்து படைக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றின் மூலம் நீங்கள் பயன்பெற முடியும் என்று நம்புகின்றோம்.
புத்தாண்டின் போது தன்மொழி மோகன் ஜெயா நாங்கள் மூவரும் இந்தியாவின் பாண்டிச்சேரியில் தங்கி இருந்தோம்.
ஆமாம், நாங்கள் மூவரும் அங்கே ஒரு சிறந்த புத்தாண்டை அனுபவித்தோம். சீனாவில் உள்ள குடும்பத்தினரை நினைத்த போதிலும் வெளிநாட்டின் புத்தாண்டு பண்பாட்டை உணர்ந்து கொண்டது மகிழ்ச்சியாக இருந்தது.
சரி, இப்போது புத்தாண்டு பற்றி எமது நேயர்களின் கருத்துக்களை தொடர்ந்து கேளுங்கள். புத்தாண்டின் துவக்கத்தில் சீனாவில் மக்கள் ஒன்று கூடி சிறப்பான உணவுப் பொருட்களை சாப்பிடுகிறோம், பட்டாசு கொருத்தி மகிழ்ச்சி கொண்டாடுகிறோம். அதே காலத்தில் நீங்களும் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுகிறீர்கள். உங்கள் ஊரில் மக்கள் எப்படி கொண்டாடுகின்றார்கள்? நீங்கள் என்ன என்ன உணவு பண்டங்களை சாப்பிட்டு மகிழ்கின்றீர்கள்? என்ன என்ன சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீர்கள்?
புத்தாண்டு பொதுவாக இந்த உலகில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கும். அது நனவாக வேண்டும் என்பது அவர்களின் மன விருப்பமாக இருக்கும். புத்தாடை உடுத்தி புதிதாய் பிறந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியால் நிறைய வேண்டும் என்று வரவேற்பவர்கள் உண்டு. நண்பர்களோடு உறவினர்களோடு கூடி விருந்துண்டு ஆண்டு முழுவதும் அந்த மகிழ்ச்சி நிலைக்க வேண்டும் என்று விரும்பி மகிழ்வான நிகழ்வில் ஈடுபடுவோரும் உண்டு. இங்கு பட்டாசு விருப்பம் போல் கொளுத்தி எல்லாம் மகிழ முடியாது, கட்டுப்பாடுகள் உண்டு. நடுக்கும் குளிரில் நியூயார்க்கில் டைம்ஸ் ஸ்கொயர் மைதானத்தில் லட்சக்கணக்கில் கூடி புது வருடத்தை வரவேற்பார்கள். அதுதான் அமெரிக்கா முழுவதும் ஒரு விசேஷமான அம்சமாக இந்த புத்தாண்டு துவங்கியது. இங்கு பல்லின கலாச்சார மக்கள் வசிக்கிறார்கள். அவரவர் பண்பாடு கலாச்சாரத்துக்கு ஏற்ப இனிப்புகள், அறுசுவை உணவு தயாரித்து நண்பர்களோடும் உறவினர்களோடும் புத்தாண்டை கொண்டாடுவது வழக்கம். பொதுவாக நாங்கள் வீட்டில் காலை பலகாரங்கள் இட்லி, தோசை, வடை, பூரி, கிச்சடி இவற்றோடு இனிப்புகள் இடம்பெறும். பெரும்பாலும் அந்த இனிப்பு காலை உணவாக இருந்தால் கேசரி போன்ற மற்ற சில இனிப்புகள் இடம்பெறும். பிற்பகல் விருந்து என்றால் ஏதாவது ஒரு விருந்தோடு அந்த பாயாசம் என்ற இனிப்பும் இடம்பெறும்.
ஈரத்து 13 முதல் நானும் சீன இசை கலைஞர்களை இதய ஒளி என்னும் நிகழ்ச்சியின் அறிவிப்பாளர் சிவகாமியும் தமிழ் பிரிவின் நேயர தொடர்பு பணிக்குழுவாக பொறுப்பேற்கிறோம். எமது பணிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்பு ஆலோசனைகள் என்ன?
திரு ஜெயா அவர்களுக்கும் எனது ஒரு மனமாற ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சீன வானொலிக்கும் மற்றும் தமிழ் மொழிக்கும் மிகப்பெரிய ஒரு பணியை செய்வீர்கள் என்று நான் ஆழ்ந்த ஒரு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாங்கள் ஒவ்வொரு நாளும் சீன வானொலிக்கு உருகிய பங்கு வகிப்பதை நினைக்கிறேன். நாங்கள் நேயர்களின் மூலம் பல்வேறு நேயர்களை தொடர்பு கொண்டு சீன வானொலிக்கு ஆற்றின பணிகள் குறித்து நாங்கள் விழாவாரியாக பேச வேண்டும் மற்றும் அவருடைய குறிப்புகளை மற்றும் தொலைக்காட்சி மற்றும் செய்திகள் வெளியிட்ட அந்த செய்திகளை பற்றி நாங்கள் விரிவாக ஆலோசினால் மிக்க நன்றாக இருக்கும் மற்றும் குறித்து நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்பதை அந்த ஒரு இந்த சமூகத்தில் பெண்களின் பங்கு, பெண்கள் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம், பெண்கள் இந்த நாட்டின் கண்கள், அதை குறித்து தாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செய்தி சேர்க்கினால் மிக நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். திரு சிவகாமி அவர்களே,
விசேஷமாக நான் நன்றி தெரிவிக்கணும். சரஸ்வதி அறிவிப்பாளருக்கும் நன்றி தெரிவிக்கணும். இப்படியாக எனக்கு அநேக நான் ஏற்கனவே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலும் கடிதம் அனுப்பியிருக்கிறேன். விசேஷமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த நேயர் நேரம் நிகழ்ச்சியில முன்பு இருந்தது போல அந்த நிகழ்ச்சி அமைக்கலாம். முன்பு இருந்த நிகழ்ச்சி வந்து பாடலை விரும்பி கேட்கிறவர்கள் அந்த பாடலை தனிப்பட்ட ஒரு நபருக்காக நேர்களிட பேர் எழுதி அனுப்புறார்கள். அந்த பேர் இன்னொருவருக்காக கேட்கறது மாதிரி இல்லாமல் அவரவர் ஆரம்பத்தில் இருந்தது போல அந்த நிகழ்ச்சியை அமைத்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். மற்ற நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சிறப்பாக இருக்கிறது. குறிப்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் இந்த இடத்துல நான் குறிப்பிட விரும்புகிறேன். இந்திய நேர்களுக்கு எவ்விதமாக நீங்கள் அந்த ஊக்குவிப்பை கொடுக்கிறீர்களோ அதே விதமாக இலங்கை நேயர்களுக்கும் கொடுத்து இலங்கை நேயர்களையும் ஊக்குவிக்கும் போது இலங்கையிலும் ஒரு தனிப்பட்ட ஒரு சிறப்பான இந்த வானொலி சீன வானொலியை குறித்து இலங்கையிலும் முழு தேசமும் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை அது சீன வானொலி பெற்றுக்கொள்ளும் என்று நான் நினைக்கிறேன். அதற்காக சீன வானொலி ஒரு உதவியை நாடி இருக்கிறோம். அந்த உதவி செய்து தரும்போது நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது எஃப்எம் அலவரிசையில் இலங்கை ஒளிபரப்பில் போய்கொண்டு இருக்கிறது. அது அநேகர் கேட்பது குறைவு. நாங்கள் சிற்றலை வரிசையிலே நாங்கள் அனைவருக்கும் நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம் சீன வானொலியை கேட்கும்படியாக. அந்த சிற்றலை வரிசையிலே அதன் ஊடாக நிறைய பேர் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அளிக்க முடியும் என்றும் இந்த வாய்ப்பை நாங்கள் அது எல்லோரும் அதில் மகிழ்ச்சி பெறக்கூடியதாக அமைகிறது என்றால் மிகவும் மகிழ்ச்சியா இருக்கும் என்று நினைக்கிறேன்.
உங்களுக்கும் சிவாமி அவர்களுக்கும் முதலில் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கடித பிரிவு பராமரிப்பு என்பது ரொம்ப கடினமான வேலை என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நீங்கள் நல்லா சிறப்பாக செயல்பட்டு நேயர்களுடன் தொடர்பு கொள்வதும் எனக்கு மிகவும் பிடிக்கிறது. எனக்கு தொடர்ந்து நிகழ்ச்சிக்கு நான் வந்து உங்களுக்கு ஆதரவு குறித்து கடிதம் எழுதி கொண்டே இருப்பேன். நான்
முதலில் உங்களுக்கு ஜெயா மற்றும் சிவகாமி அவர்களுக்கு என் நஞ்சார்ந்த வாழ்த்தும் பாராட்டும். நேயர்களின் இதய அதிர்வுகளை தெரிந்த அறிந்த இருவர் பொறுப்பேற்பதை நேயர்களின் சார்பில் நான் வரவேற்கிறேன். நேயர்களுக்கும் சீன தமிழ் வானொலிக்கும் இடையே உறவு பாலமாக இயங்குகிற நீங்கள் அன்றாடம் ஒளிபரப்பும் செய்திகளை அப்படியே இணையதளத்திலும் இடம்பெற செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். செய்திகளை வானொலி மூலம் கேட்க முடியாதவர்கள் இதனை படித்து முழுமையான தகவல்களை அறிய முடியும். அதே போல விஎல்சி மீடியா பிளேயர் பயன்படுத்துகிறீர்கள், இதை ஓரளவுக்கு உங்கள் தொழில்நுட்ப குழுவினோடு கலந்தாலோசித்து இதை மாற்றி அமைத்து உலகம் முழுவதும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய விண்டோஸ் மீடியா பிளேயர் பயன்படுத்தும் போது எல்லோரும் கேட்பதற்கு எளிதாக இருக்கும். இந்த வசதியை நீங்கள் கொண்டு வந்தால் எங்களுக்கு எங்களை போன்றவர்களுக்கு வசதியாக இருக்கும் என்று நம்புகிறேன். தமிழ் மூலம் சீன பாடம் கற்பதில் கூடுதலாக ஆங்கில உச்சரிப்பில் கொடுத்திருப்பதோடு தமிழிலும் கொடுத்தால் இன்னும் புரிந்து படிக்க எளிதாக இருக்கும். இன்னும் அதிகம் பேரு ஆங்கிலம் தெரியாதவர்கள் கூட இந்த தமிழ் உச்சரிப்பையும் கொடுத்தீர்கள் என்றால் அவர்கள் இந்த சீனத்தை கற்பது இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும்.
ஏறாயிரத்து 13 ஆண்டு சீனாவுக்கு வரும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் சீனாவில் நீங்கள் பார்க்க விரும்பும் இடங்கள் எவை, அறிந்து கொள்ள விரும்பும் பண்பாட்டு அம்சங்கள் என்ன என்ன?
நண்பர்களே, சமீபத்தில் சீனாவிற்கு சென்ற பொழுது நான் பெய்ஜிங் நகரை மட்டுமே பார்த்ததுக்கான வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்காதா என்று எந்த நேரம் நிச்சயமாக ஏற்கப்படுவார்கள். அந்த வகையில் எனக்கும் ஒரு ஏக்கம் உண்டு. காரணம், சீனாவின் கிராமப்புற கலாச்சாரத்தை அறிந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த ஆர்வம். சீனாவின் கிராமப்புற இளைஞர்கள் எந்த மாதிரியான ஒரு படிப்புகளை படிக்கிறார்கள், அவர்கள் கல்வியை எங்கு சென்று படிக்கிறார்கள் போன்ற இளைஞர்கள் போன்றவற்றை அறிந்து கொள்வதற்கு எனக்கு ஆர்வம். அதே போன்று கிராமப்புறங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகள் எந்த வகையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன, அவர்கள் அங்கு எந்த மாதிரியான கல்வியை கற்கிறார்கள் போன்ற பொதுவாகவே சீனாவிற்கு செல்பவர்கள் சுற்றுலா செல்வ வேண்டும் என்று எதிர்பார்ப்ப கனவுகளோடு தான் செல்வார்கள். ஆனால் எனக்கு இது போன்ற இடங்களை பார்ப்பதில் ஆர்வம். சமீபத்தில் கூட எனது சுற்றுலாவின் போது நான் முக்கியமாக சென்று பார்த்த இடம் பெய்ஜிங் பல்கலைக்கழகம். அந்த வகையில் வரும் அந்த ஒருவேளை இன்னும் அடுத்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் நான் பார்க்கும் இடங்களாக இது இருக்கும். இது தவிர இன்னும் ஒரு சில இடங்களும் உண்டு. காரணம், ஒரு சில கனவுகள் இருக்கும் அளவா அந்த வகையில் நான் தெரிஞ்சு போட்டி மடாலயங்கள் பற்றிய அந்த பொதுரை போட்டியில் நான் நினைத்தேன் உங்களுக்கு எனக்கு எப்படியும் நாங்கள் திபெத் செல்வோம் என்று. ஆனால் குளிரின் காரணமாக அந்த இடங்கள் தவிர்க்கப்பட்டது. புத்த மடாலயங்கள் போட்டியில் வேண்டாலும் அடுத்த முறை வாய்ப்பு கிடைத்தால் நான் லாசாவிற்கு திபெத் லாசாவிற்கு செல்ல விரும்புகின்றேன். மிக முக்கியமான இடம், அனைவரும் பார்க்க வேண்டிய இடம், யுனெஸ்கோவால் பண்பாட்டு நினைவு சின்னமாக அறிவிக்கப்பட்ட இடம். அந்த பொத்தலா மாளிகை பார்க்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கும். அதே போன்று சீனாவின் வடப்பகுதி, அதாவது அந்த வட எல்லை பகுதியில் உள்ள அந்த வாழ்க்கை முறை, இந்த மக்கள் வாழும் வாழ்க்கை, அங்கு எப்படிப்பட்ட ஒரு சமூக வாழ்க்கை இருக்கிறது போன்ற அந்த பகுதிகளையும் பார்க்க ஆர்வம். தென்பகுதி கிட்டத்தட்ட இந்தியாவின் கலாச்சாரத்தோடு ஒட்டிய பகுதி. உதாரணமாக தைவான், ஹாங்காங் பகுதிகள் போன்ற அந்த பகுதிகள். நண்பர்கள் அனைவருமே நிச்சயம் பார்க்க வேண்டிய பகுதியாக இருக்கும் இன்னொரு பகுதி ஷாங்காய். காரணம், கலாச்சாரத்தின் அடுத்த ஒரு கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஒரு பகுதி. ஸோ சீனாவில் நான் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் என்றால் இதைத்தான் நான் கூறுவேன்.
நான் கண்டிப்பாக சீனா வர வாய்ப்புகள் அமைந்தால் கண்டிப்பாக சியோரை தலைமை இடத்திற்கு வர மிகவும் ஆசைப்படுவேன். அதன் பிறகு பெய்ஜிங், ஷாங்காய், சீன பெருஞ்சுவர் இந்த நகரங்களுக்கு செல்ல மிக ஆசைப்படுகிறேன்.
சீனா என்றவுடன் எனக்கு வந்து சீன பெருஞ்சுவர் தான் முதலில் நினைவுக்கு வரும். அப்புறம் சீன பாரம்பரியம், அந்த உடை, அவர்களிட உணவு, அது எனக்கு மிகவும் பிடிக்கும். எனக்கு
அந்த கிரேட் வால் என்று சொல்லக்கூடிய சீன பெருஞ்சுவை நான் காண விரும்புகிறேன். மற்றும் சீனாவுடைய கிராமங்கள் மற்றும் சீனாவில் பெண்களின் பங்கு மற்றும் சீனாவுடைய அரசியலமைப்பு சட்டம், சீன தொழில் வளம் இவற்றை நான் அறிய விரும்புகிறேன். மற்றும் அந்த ஹைனான் தீவையை நான் பார்க்க விரும்புகிறேன். மற்றும் அந்த புல்லட் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய தொடர் வண்டி, மிக வேகமாக செல்லக்கூடிய தொடர் வண்டி, நான் அதில் பயணம் செய்ய வேண்டும் என்பது எனது விருப்பமாகும். மற்றும் அங்கு விவசாயம் எவ்வாறு, இங்கே வந்து பல்வேறு இந்த தமிழ்நாட்டில் பருவமழை பொய்த்து விட்டது, நீர் என்று பல்வேறு விவசாயிகள் தற்கொலை செய்கிறார்கள். இதனால் என் மனதிற்கு மிகவும் சோகமாக இருக்கிறது. அங்கு சீனாவில் எவ்வாறு விவசாயம் செய்கிறார்கள், அங்கு நீர் தேவை மற்றும் மின் தேவை இவற்றை எவ்வாறு பூர்த்தி செய்வார்கள் என்பதை மிகப்பெரிய ஒரு தகவல் நான் சேகரிக்க விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய விருப்பமாகும். ஏனென்றால் இங்கு விவசாயத்தால் பல்வேறு தமிழ்நாட்டில் பல்வேறு விவசாயிகள் தற்கொலை செய்ய மனசுக்கு மிகவும் ஒரு வேகத்தினை கொடுக்க செய்யும். அந்த மின் தேர்வை மற்றும் நீர் தேவை இது எவ்வாறு சீனாவில் கடைபிடிக்கிறார்கள், அங்கு எவ்வாறு விவசாயம் செய்கிறார்கள், கிராம பொருளாதாரமே நாட்டின் முன்னேற்றம் என்பது அதை குறித்து நான் அறிய விரும்புகிறேன். அதுதான் எனக்கு என்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகும்.
எனக்கு அந்த ஏற்கனவே ஒரு போட்டி நிகழ்ச்சியில அந்த பொருட்காட்சி என்ற சம்பவங்கள் அந்த இது தொடர்பான ஒரு போட்டி வைத்திருந்தீர்கள், அந்த இதுகளை தான் நான் பார்க்க ஆசையாக இருக்கிறேன். அது என்ன இடம் என்றது எனக்கு ஞாபகம் இல்லை இப்பொழுது, நான் அதை அறிந்து கொள்ள ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன். மேலும் அந்த அந்த இடத்துல இருக்கிற பொருட்காட்சி அவ்வளவும் எனக்கு ஆசையாக இருக்கிறது, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று. மற்றது சீன தேசம் மக்களுடைய வாழ்க்கை வரலாறு பண்பாடு அவர்கள் செய்கிற தொழில் அவர்கள் என்ன மாதிரியாக அந்த தேசத்தில் இருந்து நடந்து வளர்ந்து தொடக்கம் முதல் முடியும் வரை அவர்களுக்கு ஜீவிக்கிற வாழ்க்கை தரம் இதுகளெல்லாம் அறிந்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிறேன். அதோடு அவங்களோட பண்பாடுகள் மற்றும் அந்த தெய்வ வழிபாடுகள் இதுகளை குறித்தும் நான் அறிந்து கொள்ள வாஞ்சியாக இருக்கிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா இருந்தால் நாங்கள் ஏற்கனவே நான் அதை உங்களுக்கு அறிவித்திருந்தேன், அதன்படி நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்த எனக்கு உதவி செய்வீர்களா இருந்தால் நான் அங்கே வந்து சீன தேசத்தை நாங்கள் சுற்றுலா நடத்தி நான் அதை பார்த்து போட்டு இங்கே வந்து அநேகருக்கு அதன் ஊடாக இங்கே சீன வானொலியை பற்றி நீங்கள் நிறைய காரியங்களை நான் இங்கே செய்ய வாஞ்சியாகவும் இருக்கிறேன். இலங்கை தேசத்தில் உள்ள நேயர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக மாத்திரமில்லை, இதன் ஊடாக என்னுடைய சீன பயணத்தின் ஊடாக எனக்கு ஒரு இது சந்தர்ப்பம் அமைந்து அதை அநேகர் அறிந்து கொள்ளும் போது அதை தெரியும் போது நிறைய நேர்கள் வாஞ்சியோடு அந்த சீன நிகழ்ச்சியை கேட்டு அதற்குள்ளாக அவங்களையும் அந்த சீன பாஷைகளையும் சீன மொழிகளையும் கற்றுக்கொண்டு நீங்கள் இப்போ கொஞ்சம் முதல் சொன்னது போல அந்த பாடலை கூட ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேயரும் கற்றுக்கொள்ள வாஞ்சியா இருப்பார்கள்.
சீன பெருஞ்சுவர் எனது நீண்ட நாள் கனவு. அதிக உயரமான மலை பிரதேசங்களில் வாழும் பழங்குடியினர் வாழ்க்கை, அவர்களது கலாச்சாரம் பண்பாடு போன்றவற்றை அறிய ஆவல். பூர்வகுடிய ஆதிவாசிகளிடம் நகரத்து வாசனைகள் இல்லாமல் செயற்கை தீண்டாத இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ள ஆவல். பிராதன அருங்காட்சியகங்கள் போன்றவற்றையும் பார்க்க ஆசை.
அமெரிக்காவின் விஸ்கான்சன் மாநிலத்தில் வசிக்கின்ற எமது நேயர் ஆல்பர்ட் பெர்னாண்டோ புதாண்டின் துவக்கத்தில் எமது தமிழ் பிரிவுக்கும் அனைத்து நேயர்களுக்கும் அருமையான கவிதை ஒன்றை எழுதினார். இது நீங்கள் கேளுங்கள்.
பூமியில் அன்பை பயிரிடு, அநியாயங்களை அந்நியமாக பார்க்காமல் அறுத்தறி, விழாக்களுக்கு விழா எடு, ஆனால் ஆலயங்களில் கோவில்களில் மசூதிகளில் எவருக்கும் உதவாத குப்பைகளை கொட்டி அசிங்கப்படுத்தாதே. குப்பைகளை கூட்டிச் செல்லும் போது குடைப்பங்கள் துயரமடைவதில்லை. மனக்குப்பைகளை கொட்டி எண்ணங்கள் என்ற எண்ணெயில் எரித்து சாம்பலாக்கும் நேரம் இது. மனத்தில் பூக்களை மட்டுமே பிரசவி, உன் முகங்களில் அது பிரகாசிக்கட்டும். சாதி மத சமய சண்டைகள் நாடியற்று போகட்டும். குடியலில் நுனிப்புள்ளும் மகிழ்ந்து சிரிக்கிறதே. நுனிப்புள் தலையில் மணிமகுடமாய் அணிந்திருக்கும் கண்ணாடியில் உன்னையே பார்த்துக்கொள். காதலோடு சென்றல் பேதமில்லாமல் உன்னை தழுவுகிறது, அதன் அற்புத சிறகுகளிலே தீ வைக்காதே. பசியோடு பானை, அதன் அடுப்பில் நெருப்பில் மூட்டு. வழங்குவோம் இந்த குடுமிக்கு வரத்தை. தேசமே சமத்துவபுரம், உலகமே சமாதானப்பம். உயர நிமிடங்களில் பதறி ஓடி வரும் உப்புகளும் உயர நிமிடங்களில் நட்புகளை தேடி ஓடும் மனமும் இந்த ஆண்டு உங்களுக்கு வாய்க்கட்டும். இது புத்தாண்டு, கூடவே பத்தாண்டு. மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்.
இத்துடன் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி நிறைவடைகிறது. புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.
வணக்கம்.
சீன வானொலி தமிழ் பிரிவின் நிகழ்ச்சிகள் இந்திய நேரப்படி நாள்தோறும் இரவு 7:30 முதல் 8:30 மணி வரை 9570 மற்றும் 9610 கிலோ ஹெர்ட்ஸிலும், 8:30 முதல் 9:30 மணி வரை 9730 மற்றும் 13600 கிலோ ஹெர்ட்ஸிலும் ஒலிபரப்பாகும். மறுநாள் காலை 7:30 முதல் 8:30 மணி வரை 11870 மற்றும் 13715 கிலோ ஹெர்ட்ஸிலும், 8:30 முதல் 9:30 மணி வரை 13600 மற்றும் 13735 கிலோ ஹெர்ட்ஸிலும் நிகழ்ச்சிகள் மறு ஒலிபரப்பாகின்றன. நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை தமிழ் பிரிவு CRI 9 சீன வானொலி நிலையம் பெய்ஜிங் 100040040 சீனா என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். மேலும் நிகழ்ச்சிகள் பற்றி கூடுதலாக அறிய விரும்பினால் tamil.cri.cn என்னும் இணையதளத்தை பயன்படுத்தலாம். இதில் இடம்பெறும் எண்ணற்ற செய்திகள், சிந்தைக்கு விருந்து படைக்கும் சிறப்பு நிகழ்ச்சிகள் ஆகியவற்றின் மூலம் நீங்கள் பயன்பெற முடியும் என நம்புகின்றோம்.